ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தகர வித்யா. தகரம் அப்படின்னா ஆகாசம், ஸ்பேஸ் அப்படின்னு பொருள். ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே, அந்த வெளி அப்படிங்கிற ஒரு விஷயமே, அந்த தகரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இத்தனையும் தன்னுள் வைத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் எனக்கு எல்லாம் தெரிகிறது. இல்லைன்னா எனக்கு பேனான்னு சொன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? பென்சில்னு சொன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? அவ்வளோ விஷயங்களும் நீங்கள் உள்வாங்கி உங்களுக்கு இந்த உலகம்னா என்ன தெரிஞ்சுக்கிற அளவு உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் உள்ளே வாங்கினா அந்த உலகம்ங்கிற விஷயம் யாருக்குள்ளே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவில் தான் இருக்குது. அப்போ படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாண நிலைக்கு வந்திருக்கின்ற மனிதன் மட்டும்தான் தன்னை யார் என்று விசாரித்து பார்த்து விவேகத்தினால் விழித்து கொள்ள முடியும். மற்ற எந்த ஜீவராசிகளும் அவ்வாறு விழித்து கொள்ள முடியாது. அப்போ அப்படி பார்த்து நான் இப்போ என்னுடைய விவேகத்தை பயன்படுத்தி நான் விழித்து கொண்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த நான்கு சுவர்களிலிருந்து நான் வெளிவர முடியும், என்னை அடைத்து கொண்ட அந்த அடைப்பிலிருந்து நான் விடுதலை ஆக முடியும். அப்போ அந்த விடுதலை எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய அறிவை நாம் விருத்தி பண்ணி கொள்வதனால, பெருக்கிக் கொள்வதனால் கிடைக்கும். அப்போ அங்கே தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த மாதிரி பாடத்திட்டங்களை கொடுத்து மனதுக்கு லிஃப்ட் பண்ணணும். ஏன்னா மனசு வந்து புற விஷயங்களில் போய் சிக்கிக்கிட்டு இப்படி மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ண சுகங்களினுடைய அபிமானத்தில் தன்னை இவ்வாறு பாவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய வாழ்க்கை, ஒரு சிறை வாழ்க்கை என்று சொல்லி, அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் எங்கிருந்து வந்தீங்களோ அந்த மூலத்துக்கு திரும்பறதுக்கு உங்களுக்கு வழி தெரியணும் என்று சொல்லுது. அதுக்கு பேர் தான் இங்கே தகர வித்யா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே நமக்குள்ளே ஒரு ஹிருதயத்திலே சின்ன ஆகாசம் உள்ளது, அதற்கு பெயர் தான் தகரம். அந்த தகரம் என்ற இடத்திலே பரமன் குடிகொண்டிருக்கின்றான், இறைவன் இருக்கின்றான், அதுதான் வெளி என்று சொல்லுது. அப்போ அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அளவற்ற பிரபஞ்சமாக இருக்கிறான், எல்லையற்ற பிரபஞ்சமாக இருக்கிறான், எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறான், அவன் விருந்து கொண்டே இருக்கிறான். ஏன் விருந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா, இப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேனா ஒரு பென்சில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். அப்போ நீங்கள் இன்றைக்கு பேனா பென்சில்ங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதோடு போதுங்க, இதுக்கு மேலே என்னால் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் உங்களால் ஏற்றுக்க முடியும். இப்போ நான் பேனா பென்சில் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள், பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்க கொடுக்க உங்களால் உள்வாங்கிட்டே இருக்க முடியும். அப்போ அவ்வளவா உங்களால் உள்வாங்க முடியும்னா, அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான அறிவு உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் உள்வாங்க முடியும். அப்போ இங்கே அதுக்கு ஒரு எல்லை இருக்கா, ஒரு லிமிட்டேஷன் இருக்கான்னா, இல்லவே இல்லை, அது எல்லையற்றதாக இருக்குது. அப்போ எவ்வளோ விஷயங்களை கொடுத்தாலும் அது உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவு தான் இங்கே இறை அறிவு, பரமாத்மா, பரபிரம்மம், ஆகாசம் என்று சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அதனால் அது விரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சயின்ஸ் அதை வந்து விரிந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னாலும் அதனுடைய விரிவை அவர்கள் சொல்கின்ற வழிமுறையில் பார்க்கும்போது அவங்க தப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்பேஸினுடைய எக்ஸ்பான்ஷனை வந்து அந்த வெளிங்கிற கண்ணோட்டத்தில் எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறது என்னன்னா, அவங்க அளவுகோலை வச்சு பார்க்குறாங்க. ஒரு இன்ச்சு டேப்பை எடுத்துகிட்டு வந்து பாரு, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்து அளந்தா ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, வெளியே வந்து எனக்கு இந்த இடத்துல தொடங்குது இந்த இடத்துல முடியுதுன்னு அளக்க முடியல, அதனால் எனக்கு இது தெரியலன்னு சொல்லிட்டா அது ஒரு பதிலாக இருக்க முடியாது. அளக்க முடியலன்னா அது எப்படி ஒரு பதிலாக இருக்க முடியும்? அப்போ அளக்க முடியலங்கிறது உண்மையான பதில் என்ன அப்படின்னா, இங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்குவதற்கு ஒரு எல்லையே இல்லை. அது போட்டுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணால் உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி அது உள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்படி தான் இங்கே வந்து நம்முடைய மனசு இருக்குது. ஏன்னா மனம் யாருடையது? அறிவின் இடத்திலிருந்து வெளிப்பட்ட இறைவனின் மகிமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ அப்படிப்பட்ட உள்ளே போடக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கணும், அது என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் உள்ளே போட்டால் அது பெருக்கம் அங்கே உண்டாகும் அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறதா இப்போ தகர வித்யா. அப்போ இங்கே இதயம் ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த பீனியல் சுரப்பியை குறிப்பிடுது. அந்த பீனியல் சுரப்பிங்கிற ஒரு இடத்துல ஒரு வெளி இருக்குது. வெளின்னா அங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் அந்த ஆகாசம் இருக்கிறதுனால அந்த ஆகாசம் தான் இந்த உடம்பையே வழி நடத்துது. அப்போ அந்த ஆகாசத்துக்கு பேரை வந்து நீங்கள் ஆன்மா, உயிர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆகாசம் அப்படின்னு சொன்னால் புரியாது. ஆகாசம்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, அது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குமா, அல்லது கண்ணிலேயே பார்க்க முடியல, அது எப்படிங்க நான் உணர்றது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வருது. ஆனால் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதில்ல, ஏன்னா அது சூக்கமமான இருக்கிறது தான் ஆகாசம். இப்போ ஆகாசம் அப்படிங்கிறத வந்து எங்கே பார்க்கலாம்? இப்போ நீங்கள் நானும் உட்காந்து எதிர் எதிரில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருக்கு உண்டான இடையில் இருக்கிற வெளிக்கு பேர் இடைவெளின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடைவெளியை நீங்கள் நானும் உட்காந்து பேசுறது ஒரு மீட்டர் தூரமாக இருக்கலாம், ரெண்டு மீட்டர் தூரமாக இருக்கலாம், அல்லது 200, 2000, 2 கோடி மீட்டராக கூட இருக்கலாம். ஆனால் இடையில் இருக்கிற அந்த வெளிக்கு பேர் இடைவெளி.
அப்ப அந்த இடைவெளிய நீங்க உட்கார்ந்து இருக்கிற தூரத்தை வச்சுதான் அளவீடு பண்ண முடியுமே தவிர வேற எங்கேயாவது அளந்து பார்க்க முடியுமானா அளக்கவே முடியாது. அது இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டியா இருக்கிறதுனால, அப்படி எல்லையற்றதா இருக்கிறதுனால அந்த வெளிக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. அதனால தான் அது இறைவன் சொல்றோம், அதை பரமாத்மான்னு சொல்றோம், பரம்பொருள் என்று சொல்கிறோம், அது பேர் அறிவு என்று சொல்கிறோம், தூய அறிவு என்று சொல்கிறோம். ஏன் அதை தூய அறிவுன்னு சொல்றோம்னா அதுல எதுவுமே ஒட்டவே முடியாது. அந்த ஆகாசத்துக்குள்ள போய் எந்த ஒரு விசே சுகங்களும் ஒட்டவே முடியாது. அப்படிதான் அது இருக்கு. அப்ப இங்க அந்த ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம மார்பு பகுதியில் இருக்கிற ஹிருதயமா புரிஞ்சுக்க கூடாது, நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஹிருதயமா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு ஆகாசம், அதுக்கு பேரு தகரம். தகரம் என்றால் நம்முடைய தலையில் இருக்கின்ற சிறிய ஆகாசம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்ல வருகின்ற ஆகாசம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ சிறிய ஆகாசம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க தலைக்குள்ள, அப்போ இது மாதிரி பெரிய ஆகாசம் ஒன்று இருக்குதுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே ஆகாசம் தான் இருக்குங்க. ஆனால் அதை நீங்கள் ஒரு பானைக்குள்ளே அடக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுது, பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம் வந்து கட ஆகாசம் என்றும், பானைக்கு வெளியே இருக்கிற ஆகாசம் வந்து மகா ஆகாசம் என்றும் நீங்கள் பிரித்து பார்க்கறது. எதனால, அந்த பானை அப்படிங்கிற ஒரு ஓடு உருவாக்கிட்டதுனால நீங்கள் பிரித்து பார்த்து இங்கே வெளியே ஒரு ஆகாசம் இருக்குங்க, பானைக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சது, அந்த பானைங்கிற ஓடு உருவாக்கிட்டதுனால பிரிவினைகள் வந்தது. எப்படி பிரிவினைகள் வந்தது, வெளியிருக்கிற ஆகாசம் மகா ஆகாசம், பானைக்குள்ள இருக்கிறது கட ஆகாசம் அப்படின்னா பிரிவினை வந்தது. ஆனால் இந்த பிரிவினையை எப்படி உண்டாக்குறதுக்கு ஒரு ஓடு வந்ததுனால, பானைங்கிற ஓடு வந்ததுனால. அது மாதிரி இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், ஆனால் அந்த இறைவன்கிறவன் வந்து ஏதோ எனக்குள்ள இருக்கிறான் வெளியே இருக்கிறான் அப்படின்னு பிரித்து பார்க்கறது இந்த உடல் என்ற ஒரு ஓடு வந்ததுனால, நம்ம கிட்ட இருக்கிற இந்த பாடி வந்ததுனால. இந்த பாடியை வந்து சித்தர்கள் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க, உடம்புன்னு பார்க்குறாங்க. இது வந்து சித்தர் பாடலே ஒன்று இருக்கு, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. அப்போ இங்கே நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னா என்ன, இந்த பிரபஞ்சம் என்கிற ஒரு மிகப்பெரிய நந்தவனம் இருக்குப்பா, அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இருந்தான். அந்த ஆண்டி எப்படி இருக்கிறான், உலகத்தை உண்மைன்னு பார்க்குறான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் வந்து நாலாறு மாசமாய் குயவனை வேண்டி, நாலு ஆறு மாசம் அப்படின்னா பத்து மாசமா குயவன் கிட்ட சொல்லி உடம்பை உருவாக்குறான். குயவன் என்ன பண்ணுவான், ஒரு பானையை தானே உருவாக்குவான். குயவனுடைய வேலை என்ன, பானையை உருவாக்குற வேலை. அப்போ நாலாறு மாசமா நம்ம குயவன் கிட்ட சொல்லி ஒரு பானையை உருவாக்கினேன். அந்த குயவன் யாரு, நம்முடைய அம்மா தான். அம்மா கிட்ட சொல்லி நான் இந்த உடம்பை உருவாக்கிட்டேன். அப்போ நாலாறு மாசமா நான் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, ஒரு உடம்பை கொண்டு வந்துட்டேன். அப்படி ஒரு உடம்புக்கு பேரு பானை. அப்ப இந்த பானையை கொண்டு வந்த பிறகு இந்த பானையில நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சிக்காம கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டின்னு சித்தர் பாடல் இருக்கு. அப்ப இந்த உடம்பை வந்து உண்மை நிலையை தெரிந்து கொள்ளாம உலக விவகாரங்கள்ல சிக்கி சிக்கி கண்டதெல்லாம் போய் பிடிச்சி பிடிச்சி வீணா போயிட்டான். அப்ப கடைசியில அந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டான், அந்த பானையை உடைச்சிட்டு போயிட்டான். ஆனா அந்த கொண்டு வந்த பானையினால் ஏதாவது பலன் இருந்ததா, ஒரு பலனும் இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் பெரும்பாலான மனிதர்கள் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பூமிக்குள்ளே வர்றவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு உடம்பு எடுத்து எடுத்து வராங்க, வந்து அதை கண்டபடி உபயோகப்படுத்திட்டு அந்த உடம்பை அழிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் யார் ஒருவன் இந்த பானையை இந்த உடம்பை பிரயோஜனமாக பயன்படுத்துகிறானோ அவன் மட்டும் மீண்டும் பிறக்க மாட்டான். ஏன் பிறக்க மாட்டான், அது ஈஸ்வர சித்தத்தில் இருக்கிற எண்ணங்களை வந்து மீண்டும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எங்கள் வேலை முடிஞ்சுது. அருமையாக நடித்து முடிச்சாச்சு, ரீஷாட் எடுக்க வேண்டியதில்லை. திருப்பி திருப்பி ரீஷாட் ஏன் எடுக்கணும், நீ சரியா நடிக்கலைன்னா ரீஷாட் பண்ணுப்பான்னு சொல்லலாம். இப்போ ஒரு டைரக்டர் வந்து படம் எடுத்துட்டு இருக்காரு, கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு ஷாட் பண்றாங்க, அவன் வந்து ஆக்ஷன் சொல்றான், ஒரு சீன் அங்கே ஓடுது, அவங்க நல்லா ஆக்ட் தத்ரூபமா ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டர் வந்து சூப்பருங்க சீன் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களை அந்த ரோலை முடிச்சு கொடுத்துருவான். ஓகே நல்லா நடிச்சு முடிச்சிட்டிங்க, அந்த ரோல் ஓவர் அப்படின்றவான். அதுவே நீங்க சரியா நடிக்கலைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவான், ரீஷாட் பண்ணுங்கன்றவான், திருப்பி ஆக்ட் பண்ணுங்கம்பா. அப்போ ரெண்டு மூணு டைம் ஆக்ட் பண்ண வேண்டி வரும். அப்போ இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. இப்போ நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை வந்ததை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அழகாக இந்த உங்கள் கொடுத்த கேரக்டர் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரோல் தேவைப்படாது. அப்போ இன்னொரு தடவை உங்களுக்கு பிறப்பு தேவைப்படாது. ஆனால் நீங்கள் கொடுக்கப்பட்ட ரோலை சரியாக பண்ணாமல் மாற்றி மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா, நீங்களாக உங்கள் போக்கில் டைரக்டர் சொல்கிறத கேட்காம உங்கள் போக்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது டைரக்டருக்கு பிடிக்காம போகிறதுனால மீண்டும் மீண்டும் ரீஷாட்டு கொடுக்க வேண்டியதாக வந்துடும். அப்போ அந்த ரீஷாட்டு தான் நமக்கு மீண்டும் பிறப்புக்கு காரணமாக அமையுது அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். அப்போ அதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இறைவன் தன்னை வெளிப்படுத்தி பார்க்கின்ற வைபவமாக இருக்கின்ற மகிமையாக இருக்கின்ற மனசில் அவன் எப்பொழுது தன்னையே தான் அனுபவமாக்கி பார்க்கிறானோ அப்போ அவனுக்கு அந்த உபாதி வேண்டியதில்லை. அப்படி அனுபவம் ஆகாத உடலில் மீண்டும் தன்னை பார்ப்பதற்காக அதை உண்டாக்கி கொண்டே இருப்பான். அப்போ அப்படி தான் இங்கே உடல்கள் உண்டாக்கி கொண்டே இருக்கின்றனங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வந்து தகர வித்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. தகர வித்யானா என்னன்னா, மனிதன் தன் மூலமாக தன்னையே தான் உணர்கின்ற ஒரு மிகப்பெரிய உபாதியாக இந்த உடலை கொண்டு வந்திருக்கிறான். அது ஒரு அருமையான உடல். அப்படிப்பட்ட ஒரு அருமையான உடலுக்குள்ளே பரம்பொருள் இருக்கிறது. அந்த பரம்பொருள் வந்து தன்னையே தான் உணர்வுகின்ற நிலையில அது மனிதனாக இருக்காது, அது மகத்தான பரம்பொருளாக இருக்கிறது என்று புரிய வரும். ஏன்னா மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் கடவுளாகலாம் அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் சொல்லப்படுது அப்படின்னா, மனித உடம்புக்குள்ள வந்து இறைவன் தன்னையே தான் அனுபவமாக்குகின்ற ஒரு மிக உயரிய வைபவம், ஒரு மிகப்பெரிய மகிமை நடக்கிற இடம். அப்படி இறைவன் தன்னை தான் உணர்கின்ற நிலைக்குள்ள வந்துவிட்டால் அங்கு இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்று புரிகிறது தான் தகர வித்யா. ஏன்னா இங்க நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் வந்து மனசுங்கிற நிலைக்குள்ள இந்த ராமசாமி தனித்துவப்படுத்திக்கிட்டான், கமலா தன்னை தனித்துவப்படுத்திக்கிட்டான். அதனால நான் சொல்லிட்டு இருக்கிறா, நான் கமலா, நான் டாக்டருங்கிறான், நான் ராமசாமி, நான் வக்கீலுங்கிறாரு. ஆனா ரெண்டு பேருமே அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்குள்ள உண்டாகிய நான்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க உண்மையான நான் அப்படின்னு சொல்றது யார் சொல்ல முடியும்? பரம்பொருள் மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அப்ப இங்க அந்த விஷயம் புரிஞ்சு போச்சுன்னா, இங்க நான் வேறல்ல, பரம்பொருள் வேறல்ல, இரண்டும் ஒன்று அப்படின்னு புரியும் போது இங்க தனித்துவமான ராமசாமியோ கமலாவோ தன்னுடைய அபிமானத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இழந்து விடுவாங்க. ஏன்னா இங்க நான் வக்கீலும் கிடையாது, நான் ஒரு உடம்பும் கிடையாது, அது இருந்து இந்த உடல் மூலமா பிரகாசிச்சுட்டு இருக்கு. அப்ப அதனுடைய வைபவம் இது அப்படின்னு சொல்லி தன்னை உணர்ந்து விட்டா அங்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம் உண்டாகி விடுகிறது என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. யோக தத்துவத்துல இப்போ இதை பற்றி பேசும்போது, இதயத்தின் உள்ளே ஒரு ஆகாசத்தை தியானம் செய்வது மனம் நிவர்த்தி அடைந்து சாந்தியில் நிலைத்திடுகின்ற வழி என்று இங்கு சொல்லப்படுகிறது. நவநாத சித்தர்களும் அதை தான் சொல்றாங்க. அகத்துக்கு உள்ளே ஆனந்த ஒளி அனுபவமாக்கின்ற நிலைக்கு பேர் தான் சிவம் என்று இங்க நவநாத சித்தர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அகத்துக்குள்ளே ஆனந்த ஒளி அனுபவம் தான் இங்க சிவ அனுபவம், சிவானுபவம் அப்படின்னு பேரு. அப்ப அதுக்கு பேர் தான் இங்க தகர வித்யா அப்படின்னு பேரு. தகர வித்யா அப்படின்னா இதய ஆகாசத்தில் உள்ள சிறிய இடமே பரம்பொருளின் இல்லம், அதுவே முழு பிரபஞ்சம், அதனை கண்டுவிட்டால் மனிதன் அமரத்துவம் அடைகின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அமரத்துவம் அப்படின்னா பிறக்காத இறக்காத அப்படி ஒரு நிலை, அதுக்கு பேரு அமரன் அப்படின்னு பேரு. அமரன் அப்படின்னா சாகாதவன் அப்படின்னு பேரு. அமரன் என்றால் தேவர்கள் என்ற பெயர். அப்ப தேவர்கள் தெய்வீகமானவர்கள் அப்படின்னா யாரு? அவன் வந்து சாகவே மாட்டான், அவன் பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான், என்றென்றும் இருக்கின்றவன். அவனுக்கு பேர் தான் அமரன் அப்படின்னு பேரு. மற்றவனுக்கெல்லாம் என்ன பேரு? மரணம் என்று பெயர். அதாவது மரம் அமரம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. மரணம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆப்போசிட் வேர்டு தான் அமரன் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப அமரன் அப்படின்னா அவன் சாகாதவன், மரணம் என்றால் அவன் சாகக்கூடியவன். அப்ப இங்க மரணம் அமரன் அப்படிங்கிற நிலையில இப்ப நாம எந்த நிலையை அடையணும்? அமரத்துவத்தை அடையணும், சாகாத நிலையை அடையணும். அப்ப இந்த சாகாத நிலை அப்படின்னா என்ன அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் அழகா சொல்லி கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, தலை இருக்குல்ல, தலைக்குள்ள வந்து ஒரு வெளி இருக்கு, அது வந்து ஒரு சிறிய தாமரை போன்ற ஒரு மாளிகை அப்படின்னு இங்க உபநிஷத் சொல்லும். அந்த தாமரை போன்ற ஒரு சிறிய மாளிகைக்குள்ளே அந்த வெளி இருக்கிறது. அது தன்னையே தான் உணர்வதற்காக உண்டாக்கி கொண்ட ஒரு உபாதி தான் இந்த உடம்பு என்கின்ற ஒரு தெய்வீக நகரம் அப்படின்னு கடோ உபநிஷத் பேசும். கடோ உபநிஷத்து வந்து இந்த உடம்பு வந்து ஒரு நகரம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா இறைவன் குடியிருக்கின்ற ஒரு இருப்பிடம், ஒரு நகரம் என்று இங்க சொல்ல வருது. அப்ப அந்த அடிப்படையில இங்க மனித உடல் வந்து ஒரு நகரம், அந்த நகரத்துக்குள்ள ஒரு அழகான மாளிகை இருக்கு. அந்த மாளிகைக்கு பேரு இதயம் என்று பெயர், ஹிருதயம் என்று பெயர். அந்த ஹிருதயம் எப்படி இருக்கு? தாமரை வடிவில் இருக்கிறது. தாமரை வடிவில் இருக்கிறதுக்கு பேர் வந்து இதயம், ஹிருதயம் அப்படின்னு பெயர். அப்போ அது தாமரை வடிவில் இருந்து கொண்டிருக்கிற அந்த இதயத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக வெளியே துடைக்கிற இந்த லேப்டாப் அப்படிங்கிற இதயத்தோட, பௌதிக இதயத்தோட போய் ஒப்பீடு செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த கூடகமாக வரையப்பட்ட பொம்மைகள்லாம் இருக்குல்ல, படங்கள்லாம் ஆர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஒரு தாமரைப்பூவில் உட்காந்துருப்பாங்க, ஒரு மகாலட்சுமி வந்து தாமரைப்பூவில் உட்காந்துருப்பான், கலைவாணி தாமரைப்பூவில் உட்காந்துருப்பான், பிரம்மா தாமரைப்பூவில் உட்காந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஆர்டிஸ்ட் வந்து வரைகிறதா என்ன இப்படி போய் எல்லாத்தையும் தாமரை பூவிலேயே உட்கார வைக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான், ஒரு சேஞ்சுக்கு வந்து வேற ஏதாவது பூவில் உட்கார்ற மாதிரி வரைஞ்சிருக்கலாம்ல, அல்லது ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி, அல்லது ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கிற மாதிரி வரையலாம்ல. ஏன் வந்து எல்லாருமே தாமரை பூ மேலே தான் சாமிகள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி வரைகிறாங்க அப்படின்னா, அதுதான் பூடகமான படம். அதாவது எதுக்காக சொல்ல வருது அந்த படம் அப்படின்னா, அந்த இதய வெளி அப்படிங்கிற அந்த தாமரை வடிவில் இருக்கின்ற அந்த ஆகாசத்துக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு பரிபாசை, ஒரு பூடகமான பாசையில அந்த படத்தை நமக்கு போட்டு காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க தாமரை பூ அப்படிங்கிறது நமக்கு மேல பிரம்மரந்திரத்தில சகசிரஹாரத்தில ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ மலருவது போல காட்டி அதனுடைய மலர்ச்சியில நமக்கு என்ன கிடைக்குது, தெய்வீகத்துவம் கிடைக்குது, பூரணத்துவம் உண்டாகிறது. அப்ப அந்த தாமரை மலருக்குள்ள நான் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்திருக்கிறேன் இவ்வளவு நாள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்படி புரிந்து கொள்ளுகின்ற அந்த வைபவம், அந்த மகிமை தான் இங்க தகர வித்யா அப்படின்னு இங்க பாக்குறோம். அப்ப இங்க இந்த தகர வித்யாவை பத்தி பேசும்போது இங்க சாஸ்திரம் என்ன சொல்லும்னா, உடம்பிற்குள்ளே தாமரை போன்ற இதயத்திற்குள்ளே வெளி ஒன்று இருக்கிறது என்பது புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமாக இருப்பதனால நாம் தேடத்தக்க பொருள் ஒன்று அந்த வெளிக்குள் இருக்குமா என்ற சந்தேகம் எழுகின்றது இயல்பு. அத்தகைய சந்தேகத்தை போக்குவதற்காக உபநிஷத மந்திரங்கள் அந்த அகவெளியை புறவெளியுடன் ஒப்பிட்டு பேசுகிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப தாமரை போன்ற ஆன்மீக இதயம் பற்றி கடவு உபநிஷத்தில் சில பதிவுகளை பார்த்தோம். அதுக்கு வந்து பிரம்மபுரம் என்று பெயரில் பார்த்தோம். பிரம்மபுரம் என்ற பெயரில் நாம் வாழுகின்ற இந்த உடல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தெய்வம் உரைகின்ற ஊர் என்ற பொருளிலே நாம் அதை பிரம்மபுரம் என்ற பெயரிலே கடவு உபநிஷத்துல பார்த்தோம். அப்ப இங்க பௌதீகமான இந்த உடலுக்குள்ளே அந்த அழியாத பொருள், இந்த அழியக்கூடிய உடலுக்குள்ளே அந்த அழியாத பொருள் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்குது இல்லையா. அந்த கேள்விக்கு என்ன இங்க நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா, வெளியிருக்கிற இந்த ஹார்ட்வேர் வந்து அழிந்து போறது தான். இப்ப நான் கம்ப்யூட்டர் வந்து ஒரு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கேன். அந்த கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஐசி இருக்கு, மதர் போர்டு இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஆனா அதுல போட்டிருக்கிற சாஃப்ட்வேர் வந்து அந்த கம்ப்யூட்டர் இயக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இயக்கிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து தன்னுடைய வேலையை அழகா இயக்கத்தை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ஹார்ட்வேர் வந்து டேமேஜ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஐசி வந்து உள்ள பேர்ன் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐசி பேர்ன் ஆயிட்டா சாஃப்ட்வேருக்கு அங்கே வேலை இருக்கா? என்ன பெரிய சாஃப்ட்வேர் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க, போட்டோஷாப் வச்சிருங்க அல்லது வேற ஏதாவது டெலகிராம் ஆப் வச்சிருங்க, என்ன வேணா நீங்க கம்ப்யூட்டருக்குள்ள லோட் பண்ணி வச்சிருங்க, வாட்ஸ்அப் ஆப் வச்சிருங்க. ஆனா ஐசியே உள்ள பகுஞ்சி போச்சு, அப்ப நீங்க அந்த வாட்ஸ்அப்பை பார்க்க முடியுமா அல்லது டெலகிராமை பார்க்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அந்த ஹார்ட்வேர் டேமேஜ் ஆயிட்டா சாஃப்ட்வேருக்கு அங்கே வேலை கிடையாது. அது மாதிரி இங்கே இறைவன்கிறவன் நமக்குள்ள உயிராக இருக்கிறதுனால இப்போ இந்த உயிருக்கு வந்து எப்போ வேலை கிடையாது தெரியுமா, இந்த உடம்பு டேமேஜ் ஆகிட்டா உயிருக்கு வேலை கிடையாது. அதை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே உயிராக இருக்கிற இறைவன் வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறான், சாஃப்ட்வேர் மாதிரி இருந்து இங்கே எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறான், இந்த உடம்பு இயக்கிறான். அதில் கண்கள் வழியாக காட்சிகளை காண்கிறான், காதுகள் வழியாக விசை சுகங்களை கேட்கிறான், புலன்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் பயன்படுத்துகிறான், மூக்கு வழியாக நுகர்றான், நாக்கு வழியாக ருசிக்கிறான், நாக்கு வழியாக பேசுகிறான். அப்போ இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த வெளியேங்கிற விஷயத்துக்குள்ளே இறைவன் உயிராக இருக்கிறதுனால. இல்லைன்னா இந்த உடம்பு வந்து ஒரு பேர்னிங் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அதை கொண்டு போய் உண்மையாகவே பேர்ன் பண்ண வேண்டியதுதான். இப்போல்லாம் வந்து மின்சாரம் எரிக்கிற இடம் வந்திருக்கு இல்லையா, மின் மயானம், அந்த மின் மயானத்தில் கொண்டு போய் எரிக்க வேண்டியதுதான். மற்றபடி இந்த உடம்புக்கு வேலையே கிடையாது. அப்போது அந்த உயிராய் உணர்வாய் இறைவன் நமக்குள்ளே இருந்து இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணுறது எப்படின்னா, இந்த உடல் அப்படிங்கிற ஒரு கருவியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஏகப்பட்ட சாஃப்ட்வேரை லோட் பண்ணி அதில் சூரியன் சந்திரன்கள் அப்புறம் ஏகப்பட்ட ஜீவராசிகள் அப்படின்ட்டு லோட் பண்ணி ஒவ்வொன்றையும் அனுபவமாக்கி பார்க்குற ஒரு மிக உயரிய வித்தைக்கு பேர் இங்கே தகர வித்யா அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த தகர வித்யா வந்து இவ்வளோ ஒரு விரிவான விஷயமா இருக்கிறதுனால இப்போ இதை வந்து நம்ம ஒரு சாதாரண கண்களால் பார்த்து புரிஞ்சிக்க முடியுமா இந்த வெளியே அப்படின்லாம் அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தாமிர வடிவலான ஆன்மீக இதயம் என்பதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னா, அது வந்து உண்மையிலேயே தூள வடிவத்தில் இல்லை, அது ஒரு சூக்கும வடிவலாக இருக்கிறது என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி, அந்த சூக்கும வடிவில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து நம்ம உடம்புக்குள்ள நாடிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. பல்வேறு நாடிகளாக நம்ம உடம்புக்குள்ள இருந்து அது வந்து மூலாதாரத்தில் இருந்து நம்முடைய சகசிரஹாரம் வரைக்கும் நம்ம உடம்புல பார்க்கக்கூடிய குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது என்ன, மூலாதாரத்தினுடைய கீழே அடிவயிற்றில் இருந்து தொடங்கி அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அப்புறம் அது சகசிரஹாரம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து அப்புறம் அந்த இடத்துல அது விரியும் போது தான் நமக்கு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பு மலருகின்றது அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஒரு பிரம்மரந்திரம் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரம்மரந்திரம்ங்கிறது தான் உயிருடைய இருப்பிடம், அந்த பிரம்மரந்திரம் தான் இங்கே இறைவனுடைய மாளிகை, அதுக்கு பேர் தான் ஹிருதயம் அப்படின்ட்டு பல வகைகளில் இங்கே சாஸ்திரம் அதை புரிய வைக்குது. அப்போ நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மனித உடல் அப்படிங்கிற ஹார்ட்வேர் வச்சுக்கிட்டு நீங்கள் சாஃப்ட்வேரை ஆப்ரேட் பண்ணுறீங்கல்ல, அந்த சாஃப்ட்வேரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் ஒரு படத்தை அனுப்பணும், ஒரு செய்தியை அனுப்பணும்னா அந்த வாட்ஸ்அப்பை எப்படி இயக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஆப்ரேட் பண்ணுறீங்க. டெலகிராம்குள்ளே போய் ஒரு விஷயத்தை ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே தான் நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். அப்ப இப்ப நீங்க சாஃப்ட்வேரை வந்து கையாள தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப இந்த உடம்ப கையாள தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உடம்ப கையாள தெரிஞ்சாதான் நீங்க உடம்புக்குள்ள இருக்கிற இறைவனை அனுபவமாக்க முடியும். அப்பதான் இந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அதை வெளிக்கொண்டு வரும். அப்ப உங்களுக்கு அவுட்புட்டுங்கிறது என்ன? இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு படத்தை ஷேர் பண்றேன், ஒரு முருகன் படத்தை ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல. அப்படின்னா அந்த முருகன் படத்தை எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஷேர் பண்ணா அந்த படம் டைரக்டா அவருக்கு போய் சேரும், இல்லைன்னா அந்த படம் வந்து ஷேர் ஆகாம எங்கேயாவது நின்றுடும். அப்ப நின்றுடு காரணம் உங்களுக்கு அனுப்பு தெரியல, அப்ப அதனால அது நின்றுடுச்சு, அவருக்கு போய் சேரல. அப்ப இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஷேர் பண்றீங்களோ அது மாதிரி இந்த உடம்ப கையால தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அந்த இறைவனை உங்களுக்குள்ள உணரலாம். அப்ப அந்த இறைவனை உணர்வதற்கு இந்த உடம்புங்கிற கருவி எப்படி பயன்படுது அப்படின்னா, இது வந்து ஒரு சூக்கம சரீரத்திலிருந்து உண்டானதா இருக்கிறதுனால, மனசுங்கிற ஒரு விஷயத்திலிருந்து பௌதீக உடல் பெற்றுக்கொண்டதுனால இந்த பௌதீக உடலையே நம்ம ஃபர்ஸ்ட் தயார்படுத்தணும். எப்படி தயார்படுத்தணும்? இதுல இருக்கிற அசுத்தங்களை நீக்கணும், கண்ட கழிவுகளை வந்து உள்வாங்கி கொண்டு இந்த கழிவுகள் எல்லாம் வந்து உடம்புக்குள்ள வச்சு வச்சு நம்ம நோயாளியா மாறி நம்ம வந்து மன நிம்மதி அடைகிறோம்னா எப்படி அடைய முடியும்? அடைய முடியாது. ஏன்னா நமக்கு உடம்பு மேலேயே அபிமானம் இருக்கும், மனசு வந்து அமைதி தன்மைக்கு போகாது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு முனங்கால் வந்து வந்துடுது இல்ல தலைவலி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உடம்பு மேல பற்று வச்சிருப்பீங்களா இல்ல நீங்க இறை சிந்தனையில் இருப்பீங்களா? உடம்பு மேலதான் பற்று வச்சுட்டு இருப்பீங்க. தலைவலி வந்த உடனே இந்த தலைவலி தாங்கவே முடியல, மண்டை வலி பயங்கரமா இருக்கு, இதை குணப்படுத்துறதுக்கு என்ன வழி, மெட்டாசின் போடலாமா, குரோசின் போடலாமா, இல்ல டாக்டர் போய் பார்க்கலாமா அப்படின்னு எல்லாம் மனசு ஆராய்ச்சி பண்ணுமே தவிர இறைவனை பற்றி சிந்தனை பண்ணுமா? சிந்தனை பண்ணாது. அப்ப என்ன இங்க நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த ஹார்ட்வேருங்கிற விஷயத்த நீங்க சரியா பராமரிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தலைவலி, உடம்பு வலி, வயிற்று வலி, 1008 வலி வராமல் இருக்கும். அப்ப 1008 வலிகள் வராமல் இருக்கணும்னா இந்த உடம்பை பராமரிக்க தெரியணும் இல்லை? அந்த பராமரிக்கிற வித்தைக்கு தான் யோகக்கலை தேவைப்படுது. யோகக்கலையினுடைய முக்கிய நோக்கம் என்ன? நோய்வாயு இல்லாமல் இந்த உடம்பை நம்ம வச்சுக்கிறது தான் யோகக்கலையினுடைய முக்கிய நோக்கம். அப்ப நோய்வாயு இல்லாமல் இந்த உடம்பை நீங்க சரியா பராமரிச்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்பு ரொம்ப லேசா இருக்கும், அப்ப மனசு ரொம்ப லேசா இருக்கும். அந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும் போது உங்களுக்கு தானாவே மனசு ஒரு அமைதித்தன்மையை அடையும் போது உங்களுக்கு அப்படியே ஒரு அமைதியாக உட்காரும் போது ஆனந்தமா இருக்கும். அப்ப அப்படியே இறை சிந்தனை வரும், அப்பதான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சிந்தனை பண்ண முடியும். அப்ப நான் இந்த உடம்பா, நான் இந்த மனசா, இறைவன் யார் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கும் போது உங்களுடைய அந்த தூண்டுதல் என்ன பண்ணும், அப்ப இது என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியை வந்து மைண்டுக்குள்ள டெவலப் ஆகும். அப்ப அந்த டெவலப்மெண்ட் ஆனது என்ன பண்ணும், மைண்டு இன்னுமே எனக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல, ஒரு தேடுதல்ல, ஒரு தாக்கத்துல தயாராயிடும். அதுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம்னு சாஸ்திரம் சொல்லும், அதாவது மோட்சத்தின் மீது இச்சை கொண்ட மனசு. அதாவது எனக்கு லிபரேஷன் ஆகணும், விடுதலை பெற வேண்டும். நான் அஞ்ஞானத்தினால நான் இப்படிலாம் என்ன பாவிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த உடல் நான் நினைச்சேன், அப்புறம் என்னுடைய பதவியை நான் நினைச்சேன், என்னுடைய ஜாதியை நான் நினைச்சேன், எல்லாம் உண்மை இல்லை, அப்ப இதெல்லாம் கடந்து நான் போகணும், அப்ப அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு லிபரேஷனை நோக்கி நம்ம தேடுகின்ற ஒரு நிலைக்கு பேரு மோட்சத்தின் மீது இச்சை என்ற நிலையில முமுட்சுத்துவம் என்று சாஸ்திரம் இங்க சொல்லி கொடுக்கும். அப்ப அந்த முமுட்சுத்துவம்ங்கிற நிலைக்குள்ள நீங்க போகும் போதுதான் நீங்க வந்து இந்த பாடங்கள் எல்லாம் உள்வாங்கவே முடியும். அப்படி உள்வாங்கும் போதுதான் உங்களை நீங்க யார் என்று உணர்ந்து கொண்டு உங்களுடைய உயர் பரிமாண அனுபவத்துக்குள்ள போக முடியும். அப்ப இங்க அந்த சூட்சம நிலையில நம்ம உடம்புக்குள்ள 9 நாடிகள், முக்கியமான நாடிகள் இருக்கின்றன. இந்த அனைத்து நாடிகளுமே ஆன்மீக இதயத்திலே நிலை கொண்டு இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு நாடிகளும், 9 நாடிகளும் தலா 12 கிளைகளாக பிரிகின்றன. அதாவது ஒரு உடம்புக்குள்ள 9 நாடிகள் இருக்கு, அந்த 9 நாடிகள்ல ஒவ்வொரு நாடியும் 12 நாடிகளா பிரியும், தலா 12 நாடிகளாக பிரியும். அப்ப இந்த உடம்புக்குள்ளே 9 வாசல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, உடம்புக்குள்ளே 9 வாசல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த 9 நாடிகள் தான். இப்ப இதை வந்து வாசல் அப்படின்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஓட்டை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு வந்து 9 ஓட்டைகள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, அப்ப அந்தந்த ஓட்ட வழியா நம்ம வந்து அபான வாயு வெளியேற்றிட்டு இருக்கிறோம், பிராணவாயு உள்ள இழுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படிங்க இந்த 9 ஓட்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கண்கள்ல 2 ஓட்டை இருக்கு, 2 காதுகள்ல 2 ஓட்டை இருக்கு, 4 மூக்குல 2 ஓட்டை இருக்கு, 6 வாய் 1 7 தொப்புள் 1 8 அப்புறம் நம்ம கீழே பிறப்புறுப்புல 1 9. அப்ப இந்த அடிப்படையில அதாவது மூக்கை வந்து நம்ம 2 துளையா பார்க்க வேண்டியதில்லை, 1 துளையா பாத்தீங்கன்னா இங்க குதம் குய்யம் அப்படிங்கிற நிலையில 9 ஓட்டைகள் நமக்கு இருக்கு. அப்ப இந்த 9 ஓட்டைகள்ல 9 வந்து பிரியும் போது 12 நாடிகளா பிரியும். அப்படி பிரியும் போது இங்க மொத்தம் நமக்கு 108 நாடிகள் வந்து பிரியும். அப்ப 12 கிளைகள் மூலமாக ஒரு நாடிகளை வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அவைகள் ஒரு இடத்துல போய் வெளியேறும் பார்க்குறீங்களா, அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான இடம், அந்த இடம் வந்து உயிர் வெளியேறுகின்ற ஒரு இடம். அங்கே தான் உயிர் உள்ளே வருது, அங்கே தான் உயிர் வெளியேறுகிறது. இந்த உடம்பு இயக்குகின்ற அந்த நாடிகள். இப்போ அந்த நாடிகள் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ நம்ம நரம்பு மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கற்பனைக்கெல்லாம் போயிடக்கூடாது. அதெல்லாம் வந்து சூக்கும நாடிகள், அதாவது உடம்புக்குள்ளே வந்து இருந்து உடம்பு இயக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவைகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உடம்பு இயங்குவதற்கான ஒரு இயக்கத்தை உருவாக்குகின்ற சக்தி ஓட்ட பாதைகளாக இந்த உடம்பு வச்சு இயக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே அந்த சக்தி ஓட்ட பாதைகள் இருப்பதனால தான் கண் இமை வந்து துடிக்குது, மூக்கு வந்து நுகருது, கண்கள் வழியாக பார்வை நமக்கு பிரகாசிக்குது, அப்புறம் வாய் வழியாக பேச முடியுது, காதுகள் வழியாக கேட்க முடியுது. அப்போ இவ்வளவும் எப்படி நடக்குதுன்னா அது அந்த ஒவ்வொரு புலன்களுக்கு உண்டான சக்தி என்று இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. அந்த சக்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. அந்த சக்தி தான் இங்கே இறை சக்தி, அந்த ஆகாசத்தினுடைய சக்தி. இப்போ இறைவன் வந்து சிவமாக இருக்கிறான், அம்பாள் வந்து சக்தியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, இங்கே உண்மையாக சிவம் அப்படிங்கிற தூய அறிவு வந்து இப்போ மனம்ங்கிற அந்த சக்தியின் மூலமாக, அந்த அறிவே வந்து தன்னை சக்தியின் மூலமாக வெளிப்படுத்துது, மனசின் மூலமாக வெளிப்படுத்துது. அப்படி மனசின் மூலமாக வெளிப்படுத்தும் போது அது சூக்கமமாக இருக்கிற நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு வருது. ஸ்தூல நிலைக்கு வரும்போது புலன்கள் உண்டாகுது, அந்த புலன்களுக்கு உண்டான சக்தியும் கொடுக்குது. அந்த சக்தி தான் கண்கள் வழியாக பார்ப்பது, காதுகள் வழியாக கேட்பது. அப்போ இவ்வளவு ஒரு டெக்னாலஜி எப்படி ஒரு பவர்ஃபுல் ஹார்ட்வேரை கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானியை கண்டு நம்ம மிரண்டு போகிறோம் இல்லையா. ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறான்னா எப்படிங்க இந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சான் பாருங்களேன், இங்கிருந்துட்டு நான் அமெரிக்காவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கம்ப்யூட்டரில் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே தன்னுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உடம்பை உண்டாக்கி வச்சிருக்கிறானே அவன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருப்பான். அப்படித்தான் இறைவன் இருக்கிறான். இறைவனுடைய மகிமை இதெல்லாம், இறைவனுடைய மகிமையில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிகிட்டே இருக்கு. நீங்கள் இறைவன் எங்கேயோ இருக்கிறான்னு நினச்சிக்கூடாது, ஒவ்வொன்றுலையும் அவனே தான் இருக்கிறான், அவனுடைய மகிமையில். அப்போ அந்த மகிமை எப்படி இருக்கு, மனித உடலில் இருக்கிறது. அப்புறம் அந்த மகிமை எப்படி இருக்கு, மனித மனதில் இருக்கிறது. அப்போ அந்த மனித மனம் எப்படி இருக்கிறது, அது எல்லையற்றதாக இருக்கிறது, இன்ஃபினிட்டி. அப்போ அப்படிப்பட்ட இறைவன் இங்கே உயிராய் உணர்வாய் இருக்கிறான், இந்த உடலை இயக்குகிறான். அப்போ இந்த உடம்புக்குள்ளே அவன் எப்படியெல்லாம் பரிணமிக்கிறான், மனசா பரிணமிக்கிறான், பிராணனா பரிணமிக்கிறான், பஞ்ச கோஷங்களாகவே பரிணமிச்சிருக்கான், பஞ்ச கோஷங்களாலேயே தன்னை மூடிக்கிட்டான். அப்படிதான் இறைவன் இங்கு வெளிப்பட்டு இப்படி மூடிக்கிட்டு இருக்கான். அப்ப இப்ப திருப்பி அந்த இறைவனுடைய சோர்ஸுக்கு நம்ம போகணும்னா, திருப்பி இந்த பஞ்ச கோஷங்களை நீங்க நீக்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சோர்ஸுக்குள்ள போக முடியும். இப்ப நம்ம ஏன் அந்த சோர்ஸுக்குள்ள போக மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பட்டுப்புழு, பட்டுப்புழு எடுத்துக்கலாம். பட்டுப்புழு என்ன பண்ணும்னா, ஒரு புழு இருக்கும், அந்த புழு வந்து தன்னுடைய உமிழ் நீர்லேருந்து அப்படியே வெளியே விடும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஒரு இலையை விடும். அந்த இலை வந்து அப்படியே வெளியே உருவாகிக்கிட்டே இருக்கும், தன்னை சுற்றி சுற்றி அப்படியே அந்த இலையை கட்டிக்கிட்டே வரும். அப்படியே கட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் அப்படியே தன்னையே அது மூடிக்கும், தன்னையே அது மூடி பட்டுப்பூச்சி என்ன பண்ணும், அந்த மூடப்பட்ட அந்த பட்டு கூட்டுக்குள்ளேயே தன்னை சாகடிச்சிக்கும், அப்படியே செத்து போயிடும். அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த பட்டுப்பூச்சியினுடைய அஞ்ஞானம், அந்த பட்டுப்பூச்சியுடைய அறியாமை அது. ஏன்னா அதுவே தன்னுடைய வாயிலிருந்து பெறப்பட்ட உமிழ் நீரை கொண்டு அப்படி அழகான ஒரு பட்டு இலையை வெளியே கொண்டு வந்து அந்த பட்டு இலையை அப்படியே பின்னி 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 அது அடுக்குள்ளேயே போய் செத்து போகுதுல்ல. அது மாதிரி தான் இப்போ நாம் அஞ்ஞானத்தில் என்ன பண்ணுறோம், அந்த இறைவன் அப்படிங்கிற தன்மையை இழந்து போய் நம்ம சாதாரண ஜீவன் அப்படிங்கிற தன்மைக்குள்ளே வந்துட்டதுனால நமக்குள்ளேயே மற்ற விஷயங்களை போட்டு மூடிக்கிறோம். அந்த உடல் என்ன, மனித உடல், அதாவது அன்னமய கோஷம், பிராணன் என்கின்ற பிராணமய கோஷம், மனம் என்கின்ற மனோமய கோஷம், அப்புறம் புத்தி என்ற விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் நம்முடைய காரண சரீரம் என்கின்ற ஆனந்தமய கோஷம் ஆகிய ஐந்து கோஷங்களால் நாம் நம்மையே நாம் மூடிக்கொண்டு அஞ்ஞானத்தினாலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம். அப்போ இந்த இறப்புக்கு பேர் வந்து ஒரு அவல நிலையான இறப்பு. அதாவது இது ஒரு பட்டுப்பூச்சியுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றே. ஏன்னா அது அறிவு இல்லாததுனால தன்னுடைய தேவைக்காக அதை சேஃப்டி பண்ணுறங்கிறதுக்காக, தன்னை காப்பாற்றிக்கிறேங்கிறதுக்காகவே தன்னுடைய உடல் மேல் கட்டக்கூடிய அந்த பட்டு நூல் இலையானது அதையே மூடி அதுக்குள்ளேயே அதை மூச்சு விட முடியாமல் செத்து போகிற மாதிரி, இங்கே மனிதனும் தன்னுடைய அஞ்ஞானத்தினால இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த புத்தி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே சிக்கி அவனே தன்னுடைய அவல நிலையில் சிக்கி அப்படியே இறந்து போயிடுறான். அவன் மீண்டும் பிறக்கிறான். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை, அஞ்ஞான நிலை என்று சாஸ்திரம் சொல்லி. அப்போ இதிலிருந்து வெளியே வருவதற்கான வழி என்ன, அப்போ இதையெல்லாம் கண்டுபிடிச்சி இதை நீக்க தெரியணும். அப்போ இதை நீக்க தெரிகிறதுக்கு நீங்கள் எந்த பிறப்புக்குள்ளே வந்தால் நீக்கலாம், மனித பிறவிக்குள்ளே வந்தால் தான் நீக்க முடியும். ஒரு பட்டுப்பூச்சிக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது, ஒரு மிருகத்துக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது. ஆனால் மனிதன்கிட்ட மட்டும் நம்ம எதில் மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு கண்டுபிடிக்கிற மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் அவனால். அப்படி விடுவித்துக் கொள்ளுகின்றவன் தான் இப்படி மனிதனாக இருக்கிறதுலயே புத்திசாலி விவேகி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க மனிதனாக இருக்கிற எல்லோருமே விவேகிகளான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா இந்த சாதன சதுஷ்ட சம்பத்திக்குள்ள வருகின்ற தகுதி இருக்கு பாருங்க, விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது தான் மோட்சத்தின் மீது இச்சை. அப்ப இந்த மோட்சத்தின் மீது இச்சை எப்ப வரும், இந்த மாதிரி விடுவித்துக் கொள்ளுகிற விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வரும்போது தான் வரும். அப்ப இதுக்கு வந்து நமக்கு விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம், வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சாதன சதுஷ்டயத்தில் வருகின்ற சமாதி சட்க சம்பத்தி ரொம்ப முக்கியம். இது எல்லாம் நம்ம கடைபிடிச்சுட்டு இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணால் மட்டும்தான் நம்ம விடுதலை பெற முடியும். அதுக்கு நமக்கு புத்திசாலித்தனம் தேவை. அப்போ இங்கே என்ன பண்ண போறோம்னா, இந்த பாடம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், தகர வித்யாங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நான் இன்னும் அறிமுக உரையே முடிக்கல, அடுத்த விஷயம்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அறிவுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் எப்படி உங்களை உணர முடியுங்கிறத அனுபவ ரீதியாகவே உணர்த்திடும், அனுபவ ரீதியாகவே உங்களை காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தகர வித்யாவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கு நேரம் இல்லை, அதனால் நான் இந்த முன்னுரை பகுதியிலேயே இன்னும் பாக்கி வச்சுக்கிட்டு இன்றைய வகுப்பை நான் முடிக்கிறேன். அப்போ நாளைக்கு நம்ம இன்னும் இதை தொடருவோம். நாளைன்னா அடுத்த புதன்கிழமை கிளாஸு. பொதுவாக இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை வந்து வாரத்தில் 3 நாள் இருக்கும், திங்கள் புதன் வெள்ளி. இந்த 3 நாள் வகுப்பில் வந்துருங்க, உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி நம்ம அப்படியே போக போக உங்களுக்கு நல்லா புரிய வரும். அப்போ இங்கே நீங்கள் தகர வித்யாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெட்ட வெளியாக தான் நான் இருக்கிறேங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா மறுவினாடி நீங்கள் தான் அந்த பரமாத்மாங்கிறது உங்களுக்கு புரியும். அது ஒரு ஆனந்த வைபவம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுபவம் ஆகுவதெல்லாம் இங்கே உங்களுடைய மகிமை என்று புரியும். இங்கே இறைவனே நீங்களாக இருக்கிறதுனால, நீங்களே இறைவனாக இருக்கிறதுனால இங்கே பேதமையே இல்லாத ஒரு ஆனந்த வைபவம், ஒரு அமைதி நிலைக்கு பேர் மகிமை என்று பெயர். அப்போ அந்த நிலையை நம்ம அடைய போகிறோம். அது இந்த தகர வித்யாவில் சாத்தியம். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.